Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organisation a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இலங்கையின் வடக்கு பகுதியிலுள்ள யாழ்ப்பாண மாவட்டத்தின் நாவட்குழி என்ற இடத்தில் 1929 ஆண்டு பிப்ரவரி 17 நாள் பிறந்த ஈழத்து எழுத்தாளர், பிரபலமாக கவிஞர் அம்பி என்று அறியப்பட்ட ராமலிங்கம் அம்பிகை பாகர் அவர்கள் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் 2024 ஆண்டு ஏப்ரல் 27 நாள் இயற்கை ஏதினார். ஈழத்தின் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்களில் ஒருவரான அவர் 1950 ஆண்டு முதல் கவிதை, கவிதை நாடகம், சிறுகதை, கட்டுரை, விமர்சனம், ஆய்வு முதலான துறைகளில் அறியப்பட்டவர். புலம்பெயர்ந்து சிட்னியில் வாழ்ந்து வந்த அவர் சிறுவர் இலக்கியத்திற்கு, குறிப்பாக புலம்பெயர் நாடுகளில் தமிழ் சிறார்களுக்காக கவிதைகளை எழுதி வந்தவர். தமது ஆரம்ப கல்வியை நாவட்குழி CMS பாடசாலையிலும், பின்னர் உயர்கல்வியை யாழ் பரியோவான் கல்லூரியிலும் தொடர்ந்த அவர் அறிவியல் மற்றும் கணித ஆசிரியராக இலங்கையில் பல பாகங்களிலும் பணியாற்றினார். கொழும்பு கல்வி வெளியீட்டு திணைக்களத்தில் தமிழ் பாடநூல் ஆசிரியராக பணியாற்றிய கவிஞர் அம்பி அவர்கள் 1981 ஆண்டு பப்புவா நீகினி நாட்டிற்கு பணி நிமித்தம் சென்று, அதன் பின்னர் 1992 ஆண்டில் ஆஸ்திரேலியாவிற்கு புலம்பெயர்ந்தார். இலங்கையில் வெளியாகும் தினகரன் பத்திரிகையில் வெளிவந்த இலக்கிய கோடி என்ற சிறுகதையின் மூலம் அறிமுகமானவர் தமிழ்நாட்டில் CN அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலப்பகுதியில் நடந்த அனைத்துலக தமிழராட்சி மாநாட்டை முன்னிட்டு நடத்தப்பட்ட கவிதை போட்டிகளில் தங்கப்பதக்கம் பெற்றவர். சுபமங்களா இதழால் ஈழத்தின் தேசிய விநாயகம் பிள்ளை என்று வர்ணிக்கப்பட்டவர். இலங்கை தலைநகர் கொழும்பில் பாடவிதான அபிவிருத்தி சபையில் பணியாற்றிய அவர் பல பாடநூல்களின் ஆலோசகராக விளங்கியவர். ஆஸ்திரேலியாவில் தமிழ் மாணவர்களுக்கென பாடநூல்கள் உருவாக்கப்பட்ட போது இவரது ஆலோசனைகளும் பெறப்பட்டன. அதில் இவரது பங்களிப்பு மிகப்பெரியது என்று அதில் ஈடுபட்ட அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் உண்மை. இவர் தமிழுக்கு செய்த அரும்பணிகளில் ஒன்று, மருத்துவ தமிழ் முன்னோடி மருத்துவர் டாக்டர் சாமியல் ஃபிஸ்க் கிரீனை தமிழ் உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. சாமியல் ஃபிஸ்க் கிரீனுக்கு இலங்கை அரசு ஒரு அஞ்சல் முத்திரையை வெளியிடுவதற்கு ஆக்கப்பூர்வமாக உழைத்தவர். டாக்டர் கிரீன் பற்றிய ஆய்வுகள் செய்து பல நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். 15 மேற்பட்ட அவரது நூல்கள் அச்சில் வெளியாகியுள்ளன. உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் தங்கப்பதக்கம், இலங்கை இந்து கலாச்சார அமைச்சின் தமிழ்மணி விருது, கொஞ்சம் தமிழ் சிறுவர் இலக்கிய நூலுக்காக இலங்கை சாகித்ய அகாடமி விருது என்று பல விருதுகள் பெற்றுள்ள அவர் பல நாடகங்களையும் எழுதியுள்ளார். வேதாளம் சொன்னகதை என்ற கவிதை நாடகம் இலங்கையில் தாசீசியஸ் அவர்களின் நெறியாள்கையிலும், யாழ்ப்பாடி என்ற கவிதை நாடகம் ஆஸ்திரேலியாவில் அண்ணாவியார் இளைய பத்மநாதனின் அண்ணாவியத்திலும் அரங்கேறியுள்ளன. இலங்கை வானொலியின் பவள விழா கொண்டாட்டத்தின் போது அப்போதைய தமிழ்ச்சேவை பணிப்பாளராக இருந்த திருமதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்களால் வெளியிடப்பட்ட 10 சிறப்பு இருவட்டுகளில் இடம்பெற்ற ஒரேயொரு வானொலி நாடகம் இந்த யாழ்ப்பாடி என்பது குறிப்பிடத்தக்கது. SBS தமிழ் ஒலிபரப்பை தவறாமல் செவிமடுத்து வந்த கவிஞர் அம்பி அவர்கள் நிகழ்ச்சி குறித்த தனது எண்ணங்களை தொடர்ந்து பகிர்ந்து வந்தவர். கவிஞர் அம்பி அவர்களின் மறைவுக்கு SBS தமிழ் ஒலிபரப்பு தனது ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறது. ஆஸ்திரேலியாவில் தமிழ் கல்விக்கும் அதன் வளர்ச்சிக்கும் தொடர்ந்து உழைத்து வரும் திருநந்தகுமார் அவர்கள் கவிஞர் அம்பி அவர்களை இவ்வாறு நினைவு கூறுகிறார்.
கவிஞர் அம்பி ஐயா அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தி சற்று அதிர்ச்சியாகவே இருந்தது. நீண்ட காலம் அவரை நான் பெயரளவில் கேள்விப்பட்டிருந்தாலும், 1998 ஆண்டு நான் சிட்னிக்கு வருவதற்கு முன்னாலே நான் நியூசிலாந்தில் இருந்த பொழுதுதான் அவரை பற்றி கேள்விப்பட்டேன். நான் நியூசிலாந்துல இருந்து வெண்ணிலவன் ஒரு சஞ்சிகையை மூன்று பிரதிகள் மட்டுமே வெளிவந்தது தயாரித்திருந்தேன். அதன் பிரதி ஒன்று முருகபூதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. முருகபூதி அவர்கள் அம்பி அவர்களுக்கு இதை பற்றி சொல்லி இருக்கிறார். அம்பி அவர்கள் ஒரு திருமணத்திற்காக நியூசிலாந்து வந்த பொழுது அடுத்த நாள் நாங்கள் பேசிக்கொண்டோம். பின்னர் அன்று மாலை ஒரு இலக்கிய சந்திப்பை நடத்தினோம். எங்களுடைய வீட்டிலே ஒரு நான்கு நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து, அதுதான் முதன் முதலாக அம்பி ஐயா அவர்களை நான் நேரில் பார்த்த காட்சி. அதுக்கு பிறகு சிட்னி வந்த பின்னாலே அவரை நான் தொடர்பு கொள்ள முயற்சித்தேன். அவர் தன்னுடைய ஹெர்ட்ஸ்வில் வீட்டுக்கும் மொஸ்மென் வீட்டுக்கும் பெப்பவானி கிணிக்கும் மாறி மாறி அவர் தெரிந்ததுனாலே நீண்ட காலம் தொடர்பு இல்லாமல் இருந்தது. பேராசிரியர் பூலசிங்கம் தலைமையில் ஒரு ஐயப்பன் கோவில்காரர்கள் ஒரு பட்டிமண்டப நிகழ்ச்சி நடத்தினார்கள். அது பற்றி வானொலியில விளம்பரங்கள் அதிகமாக வந்து கொண்டிருந்தன. அம்பையா அவர்கள் மொஸ்மென்ல இருந்து ஹெர்ட்ஸ்வில் போகிற பொழுது அந்த செய்தியை கேள்விப்பட்டு விழா நடக்கிற மண்டபத்துக்கு வந்து அந்த மாலையில என்னை சந்தித்தார். அது எங்களுடைய இரண்டாவது சந்திப்பாக இருந்தது. அதுக்கு பிறகு அவர் தன்னுடைய தொடர்பு இலக்கங்களை பகிர்ந்து கொண்ட பின்னாலே நான் அவரை தொடர்ந்து சந்திக்க தொடங்கினேன். ஓம்பிஷ் தமிழ் பள்ளியிலே அப்பொழுது நான் 2002 இருந்து ஆசிரியராக கற்பிக்க தொடங்கியிருந்தேன். அவர் தமிழ் பாடசாலை கூட்டமைப்பினுடைய பாடநூல் குழுவின் ஏற்பாட்டில் புத்தகங்கள் எழுதுகிற குழுவிலே முக்கிய பங்காற்றி கொண்டிருந்தார். பெரும்பாலும் எல்லா பாடநூல்களையும் அவர்தான் தன் கைப்பட அவர் எழுதுவார், மற்றவர்கள் அதை ஆய்வு செய்வார்கள். அப்பொழுது அவர் ஒரு செய்தி சொல்வார், ஐயா நீங்கள் எழுதுகிற புத்தகங்களை மற்றவர்கள் திருத்துவது பரவாயில்லையா உங்களுக்கு என்று கேட்டால், தி புக்ஸ் ஆர் நாட் ரிட்டன், தே ஆர் ரீரிட்டன் என்று சொல்வார். அப்படி ஒரு தாராளமான மனம் படித்தவர் அவர். அவருடைய இயல்பினாலே அவர் எல்லோரையும் மிக இலகுவாக கவர்ந்து வைத்திருந்தார். அவர் என்னை ஹோம்ஸ் பள்ளியிலே நான் இருந்த காலத்தில் தமிழ் பாடநூல் குழுவிலே இணைத்தது மட்டுமல்லாமல், அமரர் வேந்தனார் இளங்கோ அவர்கள் இருந்த தமிழ் பாடத்திட்ட குழுவிலே பேராசிரியர் கந்தராஜன் இருந்தார். அப்பொழுது என்னை அந்த குழுவிலே இணைப்பித்து எங்களை இந்த பணியிலே ஈடுபடுத்தினார். அந்த காலத்திலிருந்து அவரோடு நெருங்கி பழகி இருக்கிறேன். நண்பர் குலம் சண்முகம் அவர்களும் அந்த இடத்துல என்னோடு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவரும் அம்பி ஐயாவுடன் ஏற்கனவே பழகி இருந்தவையினால் பத்வானியில் நாங்கள் ஒன்றாக பணியாற்றக்கூடியதாக இருந்தது. அவை பாடநூல் குழுவிலும் பாடத்திட்ட குழுவிலும் அவரோடு இணைந்து பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைத்தது. எங்களுடைய தமிழ் பாடசாலையிலே ஹோம்பச்சிலே ஆசிரியர்களுக்கான செயலமர்வுகள் வருடத்தோறும் ஆரம்பத்தில் நடைபெறுவதை அம்பியா அவர்கள் தான் நடத்தி கொடுப்பார்கள். எல்லா ஆசிரியர்களுக்கும் பயிற்சி கொடுப்பார்கள். அவர் ஒரு விஞ்ஞான ஆசிரியராக இருந்த பொழுதும் தமிழ் பாடநூல் பதிப்பிலே அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தது என்பது அவருடைய கவித்துவ ஆற்றல், அவருடைய எழுத்து ஆற்றல் அவற்றை எல்லாம் நேரடியாக தரிசிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்னும் சொல்லப்போனால் முதலாம் வகுப்பு புத்தகத்திலிருந்து நான்காம் வகுப்பு புத்தகம் வரைக்கும் அவருடைய கைவண்ணத்திலேயே அது அமைந்திருந்தது. அதை மீளாவி செய்ய முயன்று மூன்று புத்தகங்களை மீளாவி செய்து விட்டார்கள். அப்பொழுதெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு செய்தி உண்டு, நீங்கள் பயிற்சிகளில் வேண்டுமென்றால் என்று அதை மாற்றிக்கொள்ளுங்கள், ஆனால் பாடங்களிலே கை வைக்கிற பொழுது மிக கவனமாக கை வைக்கணும். ஏனென்றால் அம்பேயா அவர்கள் திட்டமிட்டு தமிழ் பிள்ளைகளுக்காக அவர் எழுதிய வாசகங்கள் என்று இன்னமும் கூட அந்த நாலாவது புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்களா என்றால் மிக அருமையாக ஒரு தொடர்ச்சி இருக்கும். அந்த பாடங்களுக்கிடையே ஒரு அழகான தொடர்ச்சியை ஏற்படுத்தி தமிழர்களுடைய கலைகளை, தமிழருடைய பண்பாட்டை, தமிழர்களுடைய வரலாற்றை மிக அற்புதமாக அதிலே அவர் சுருக்கமாக எழுதியிருக்கிறார். ஆகவே அப்படி ஒரு குழந்தைகளுக்காக எழுதக்கூடிய ஒரு குழந்தை கவிஞர், அற்புதமான மனிதர், அவரோடு இப்படி பழக கிடைத்ததே என்பதே மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்தது. பிற்காலத்திலே அவருக்கு இயலாமல் போன பின்னால் கூட, அவர் சர்க்கரை நாட்காலியிலே அவருடைய மைந்தன் அவரை கொண்டு திரிகிற காலத்திலே கூட எங்கெல்லாம் நிகழ்ச்சிகள் நடந்தாலும், அங்கெல்லாம் தமிழ் நிகழ்ச்சிகள் நடந்தால் தான் வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பார். அடிக்கடி தொலைபேசியில் அழைத்து என்னோடு பேச வேண்டும் என்று கேட்பார். நான் பெரும்பாலும் இந்த விடயங்களிலே நான் ஒரு சோம்பேறி, நான் திரும்பி அழைப்பு எடுப்பதில்லை. ஆனாலும் அவரும் சளைக்காமல் மாறி மாறி அழைப்பு எடுப்பார். அப்படி எடுத்து கதைக்க நேர்ந்தால் நாங்கள் மணிக்கணக்காக கதைப்போம். அப்படி ஒரு அன்பு உள்ளம் கொண்டவர். மிகச்சிறந்த ஞாபக சக்தி அவருக்கு இருந்தது, மிகச்சிறந்த சிந்தனை ஆற்றல் அவருக்கு இருந்தது. எனக்கு நல்ல நினைவிருக்கிறது, ஒரு முறை தமிழ் பாடசாலைகள் கூட்டமைப்பிலே ஒரு முதலாம் புத்தகத்தை மீளாவி செய்த பின்னர் வெளியிட்டு வைத்தோம். அதுக்கு அம்பியையா அவர்களை அழைத்து கௌரவித்தார்கள். அம்பியையா அவர்கள் அப்பொழுது பேசுகிறார், மருத்துவர் கிரீன் அவர்கள் எப்படி யாழ்ப்பாணத்திலே ஒரு மருத்துவக் கல்லூரியை ஆரம்பித்து தமிழிலே மருத்துவ நூல்களை எழுதுகிறார் என்ற செய்தியை சொல்லிவிட்டு, அப்பொழுது அம்பியா சொல்கிறார், பாரதி இப்படி ஒரு கவிதை சொன்னானே, செண்டதி வீரட்டு திக்கும் கலை செல்லவங்கள் யாவும் குழந்தைங்க சேர்ப்பீர் என்று சொல்லி இருக்கிறானே, ஒரே காலமாக இருந்திருக்க வேண்டும். அம்பையா சொல்லுகிறார், பாரதிக்கு எப்படி இது தெரியாமல் போய்விட்டது? ஏற்கனவே இங்கே மானிப்பாய் மண்ணிலே அப்படி ஒரு முயற்சி, ஒரு பணி நடைபெற்றிருக்கிறது என்று சொன்ன பொழுது நான் வீக்கத்து போனேன். ஏனென்றால் 92 வயதிலே இந்த பாரதி பாடலை இப்படி இலகுவாக அவருடைய வாயிலிருந்து மளவளவென்று அந்த வார்த்தைகள் வந்து சேர்ந்ததை பற்றி கேட்டு பிரமித்து போனேன் நான். உண்மையில் அவர் அத்தனைய ஞாபக சக்தியை இறுதி காலம் வரைக்கும் அவர் வைத்திருந்தார். அவருக்கு பேச முடியாத காலத்தில் கூட அவருடைய குரல் வெளியிலே தெரியாது, கேட்காது. அவருடைய மகன்தான் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை ஊகித்து ஊகித்து எங்களுக்கு சொல்லுவார். அப்படி சொல்லுகிற பொழுதெல்லாம் நாங்கள் என்ன சொல்லுகிறோமோ அதற்கு அவர் சில கேள்விகள் கேட்பார். அப்படி கேட்கிற கேள்விகள் எல்லாம் எங்களுடைய தமிழ் கல்வி எப்படி இருக்கிறது, பாடநூல்கள் எப்படி இருக்கிறது, என்ன அடுத்து செய்ய போகிறோம் என்பதை பற்றியெல்லாம் அவர் அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார். அம்பையா அவர்களுக்கு குறிப்பிட்ட சில நண்பர்கள் தான் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து நாங்கள் 90வது அகவை பாராட்டு விழா ஒன்றை இங்கே நடத்தினோம். அது உண்மையில் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அது நடைபெற்றது 28 ஏப்ரல் 2019 என்று காலையில் முகநூல் இறக்க அப்படி ஒரு நிகழ்ச்சி 5 ஆண்டுகளுக்கு முதல் நடந்திருக்கின்றது. அது அறிமுகப்படுத்திய சில மணி நேரங்களிலேயே எனக்கு அவருடைய மறைவு செய்தியும் கிடைத்தது. சற்று அதிர்ச்சியாக இருந்தது. மெல்பர்னிலே முருகபூபதி அவர்கள், நடேசன் அவர்கள், அத்தனை கொஞ்சம் பாஸ்கர் அவர்கள், அப்படி 3 பேர் அவருக்கு மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். அதே போல சிட்னியிலே பேராசிரியர் கந்தராஜா அவர்கள், கானாபிரபா அவர்கள், குளம் மாஸ்டர் அவர்கள், சஞ்சயன் அவர்கள், அப்படி சில பேர் அவருக்கு மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களோடு நானும் அந்த நெருக்கத்தில் ஒருவராக இருந்திருக்கிறேன் என்பதை அறிகிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது அவருடைய மகன் எனக்கு சொன்னது. இப்படி அப்பா சில பேர்களைத்தான் அப்படி தன்னுடைய குறுகிய வட்டத்துக்குள் வைத்திருக்கிறார். அந்த வட்டத்துக்குள் இருப்பவர்களை அவர் அடிக்கடி நினைத்து நினைத்து அவர்கள் அடிக்கடி அவர்களை பற்றி விசாரித்துக் கொண்டிருப்பார் என்று அவருடைய மகன் சொன்ன பொழுது நான் நெகிழ்ந்து போனேன். 2 மாதங்களுக்கு முன்னர் பிப்ரவரி 16 வென்வர்த்திலே 3வது ஆஸ்திரேலிய தமிழாசிரியர் மாநாடு நடைபெற்றது. அதை பற்றி ஐயாவுக்கு சொல்லி இருந்தேன். அவர் காலையிலே வருவதாக இருந்தார், அவர் வர முடியவில்லை. ஆனால் அவருடைய பேர்த்தி நகர்மன்ற உறுப்பினர் என்ற வகையில் அவர் வந்து பேசினார். பேசுகிற பொழுது தன்னுடைய தாத்தாவை பற்றி அவர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார். யார் அந்த தாத்தா என்பதை அவர் குறிப்பிடவில்லை, அறிமுகம் செய்ததிலும் அதை பற்றி சொல்லவில்லை. ஆகவே அதுக்கு பிறகு நான் இது அம்பி தாத்தா அவருடைய பேத்தி இப்பொழுது இருக்கிறார். அம்பி தாத்தா ஒரு காலத்துல அவருடைய தாய் நிலத்திலே அரசியல் சம்பந்தப்பட்டிருந்தவர். அப்படிப்பட்ட அம்பி தாத்தா என்று அவருடைய பேத்தி அரசிலே இருப்பது ஒன்றும் புதிய விடயமாக தெரியவில்லை என்று நான் இப்பொழுது சொல்லியிருந்தேன். உண்மையில் புதுவை ரத்தினத்துறை அவர்களுடைய பூவரசம் வேலியும் புலனி குஞ்சுகளும் என்ற கவிதை நூல் அறிமுகம் இங்கே நடைபெற்றது. அது அம்பையா அவர்கள் தலைமையில் தான் அந்த அறிமுகம் நடைபெற்றது. அப்பொழுது நண்பர் புதுவை ரத்தினர் அவர்கள், அம்பையா தலைமையில் அது நடக்கிறது என்பதை கேட்டு ரொம்ப மகிழ்த்து போனார். என்றால் அவருக்கு அம்பையா மீது அப்படி ஒரு மிகப்பெரிய நெருக்கமும் மிகப்பெரிய பரிவும் பாசமும் இருந்ததை நான் அறிந்து கொண்டேன். அம்பையா அவர்கள் அந்த 90வது விழாவிலே ஜோரி மெக்கே அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது அவரும் அந்த நேரடியாக அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவர் அதிலே வாழ்த்து தெரிவித்தது எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. அம்பையா அவர்களை நான் கடைசியாக அவர் கலந்து கொண்ட அந்த பொது நிகழ்ச்சி பிப்ரவரி 11 நடைபெற்ற பொழுது அவர் வந்து எல்லோரையும் சந்தித்து ஆசீர்வதித்து எல்லோருக்கும் வாழ்த்து தெரிவித்த காட்சி இருக்கிறது. அதுக்கு பின்னர் நானும் குளமாசரம் அவருடைய வீட்டிலே சந்தித்து ஒரு மணி நேரமாக உரையாடி இருப்போம் என்றால் அவருடைய மகனூடாக அவர் தான் விரும்புகிற செய்திகளை சொல்லுவார், சைக மொழியில் சொல்லுவார், அவருடைய மகன்களுக்கு மொழிபெயர்த்து சொல்லுவார், நாங்கள் அவருக்கு திருப்பி பேசுவோம். அப்படி கலகலப்பாக அந்த பயணம் அமைந்தது. இப்படி அம்பையா பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம், நினைவுகள் விரிந்து கொண்டே வருகின்றன. அவருடைய நினைவு வாழும் ஏனென்றால் அவர் செய்த தமிழ் பணிகள் அப்படி இருக்கிறது. அவர் ஊத உடல் மறைந்தாலும் அவருடைய புகழ் உடல் என்றும் தமிழ் பேசும் நாடுகளில் எல்லாம் குழந்தைகள் தமிழ் நூல்களை படிக்கின்ற இடங்களில் எல்லாம் அவருடைய செந்தமிழ் மொழியும் குழந்தை மொழியும் என்றும் இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவர் ஒரு பாடல் அடிக்கடி சொல்லுவார், ஓரிடம் தமிழானில் ஒருகணம் நின்று சொல்லு என்று அந்த பாட்டிலே கடைசியாக சொல்லுவார், எல்லாவற்றையும் துறந்து விட்டாய், பாடிடும் தமிழை மட்டும் நீ பாதையில் விட்டுடாதே என்று. பாடிடும் தமிழ் என்பது நாங்கள் பாடுகின்ற தமிழ் அல்ல, நாங்கள் பேசுகின்ற தமிழ், நாங்கள் பழகுகின்ற தமிழ், அதைத்தான் அவர் பாடுகின்ற தமிழ் என்கிறார். பாடிய தமிழை மட்டும் பாதையில் விட்டுடாதே என்கிறார். உண்மையில் தமிழை பாதையில் விடாமல் நாம் இறுதி வரை முயன்று அதை கொண்டு சேர்க்க வேண்டியதுதான் அம்பையா அவர்களை நாம் நினைவில் கொள்கின்ற ஒரு வழி என்று என்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொண்டு அருமையான வாய்ப்பை வழங்கி SBS தமிழ் வானொலிக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கவிஞர் அம்பி அவர்கள் குறித்த தனது நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் அவருடைய நீண்ட நாள் நண்பரும் வானொலி கல்வி அமைச்சு என்பவற்றில் இணைந்து பணியாற்றியவருமான எமக்கு மிகவும் பரிச்சயமான இரா சத்யநாதன் அவர்கள்.
கவிஞர் அம்பி அவர்கள் சங்ககால தமிழ் இலக்கியம், நவீன இலக்கியம், குழந்தை இலக்கியம், தமிழ் இலக்கணம், செய்யுள் இலக்கணம், விஞ்ஞானம், பியோமேத்ஸ் என்ற கணிதம், ஹிஸ்டரி ஆஃப் மெடிசின் மருத்துவ வரலாறு, எடியூகேஷனல் மெதடாலஜி என்ற கல்வி இயல் போன்ற பல்வேறு மாறுபட்ட தளங்களில் நின்று செயல்பட்டவர் கவிஞர் அம்பி அவர்கள். அந்தந்த தளங்களில் தமது சுவடுகளை நூல்கள் வாயிலாகவும் கவிதைகள் வாயிலாகவும் வானொலி மற்றும் நாடக ஊடகங்கள் மூலமாகவும் பாடவிதான கட்டமைப்புகள் மூலமாகவும் மிக ஆழமாக பதித்து சென்றவர் அவர். பல பாராட்டுகளையும் விருதுகளையும் ஸ்ரீலங்காவிலும் தமிழ்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பெற்ற சாதனையாளர். சிட்னி வாழ் தமிழ் மக்கள் நன்கு அறிந்த காலஞ்சென்றவர்களான திருமதி ரத்தினம் வானொலி தொலைக்காட்சி நிலைய தமிழ் சேவை பணிப்பாளர், திரு காவலூர் ராஜதுரை எழுத்தாளர், வானொலியாளர், திரைப்பட தயாரிப்பாளர் ஆகியோரின் சமகாலத்தவரான கவிஞர் அம்பி இலக்கியத்துறை, கல்வித்துறை, கலைத்துறை ஆகியவற்றில் சமகாலத்தில் இயங்கி வந்த பெரிய ஆளுமைகளோடும் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். அவர் எழுதிய நாடகங்கள், கவிதை நாடகங்கள் மற்றும் நாட்டிய நாடகங்கள் என்பன பிரபல கலைஞர்களால் மேடையேற்றப்பட்டிருக்கின்றன. அவரது நூல்கள் அவரது பன்முக புலமைக்கு சான்றாக இருக்கின்றன. கடந்த சுமார் 50 ஆண்டுகளாக என்னோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் அம்பி அவர்கள். 1974 இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாமனத்தில் கல்வி நிகழ்ச்சிகளுக்கான பொறுப்பை நான் ஏற்றிருந்த போது கல்வி அமைச்சின் பாடவிதான அபிவிருத்தி குழுவில் பணிபுரிந்து கொண்டிருந்த அம்பி அவர்களும் நானும் அடிக்கடி சந்திக்க வேண்டிய தேவை இருந்தது. நான் வானொலிக்காக தயாரித்த சிறுவர் நிகழ்ச்சிகளுக்கான ஸ்கிரிப்ட் பிரதிகளையும் அம்பி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் இருவரும் கல்வி அமைச்சு ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் இணைந்து ஒழுங்கு செய்த ஆசிரியர் கருத்தரங்குகள், பயிற்சி பட்டறைகள் என்பவற்றை பல ஊர்களில் நடத்தியிருக்கிறோம். சில வேளைகளில் வெளியூர்களில் ஒரு வாரம் அளவில் இருவரும் தங்கியதும் உண்டு. பாப்புவா நியூகினியில் தனது ஆசிரியர் பணியை முடித்துக்கொண்டு 1992 இங்கு குடிபெயர்ந்த அவர் இங்குள்ள தமிழ் பாடசாலைகளுக்கான தமிழ் பாடத்திட்டத்தை வகுப்பதில் ஈடுபாட்டுடன் செயல்பட்டார். தொடர்ந்து எழுதிக்கொண்டும் இருந்தார். SBS தமிழ் ஒலிபரப்பின் அபிமானியான அவர் நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு வந்ததுடன் அவை பற்றிய தமது அபிப்பிராயத்தை அடிக்கடி தெரிவித்தும் வந்தார். அவர் உடல்நலக் குறைவுடன் இருந்த காலத்தில் நானும் SBS தமிழ் ஒலிபரப்பின் நிறைவேற்று தயாரிப்பாளர் ரைசல் அவர்களும் அம்பி அவர்களின் வீட்டுக்கே சென்று பேட்டியை ஒளிப்பதிவு செய்தது இப்போதும் ஞாபகத்துக்கு வருகிறது. சில வாரங்களுக்கு முன் அவர் என்னை பார்க்க விரும்புவதாக அவரது மகன் திரு அவர்கள் தெரிவித்தார்கள். அவர்களது வீட்டுக்கு சென்று சில மணி நேரத்தை அம்பி அவர்களுடன் செலவழித்தது இப்போது எனது மனதுக்கு ஆறுதலை தருகிறது. எங்கள் வீட்டு லேண்ட்லைன் தொலைபேசி பல மாதங்களாக ஒலிப்பதே இல்லை. லேண்ட்லைனில் அழைப்பவர்கள் இரண்டே பேர்தான். ஒருவர் திருமதி ரத்தினம் அவர்கள், அவர்கள் இப்போது இல்லை. மற்றவர் அம்பி அவர்கள். உடல்நலம் குறைவான காரணத்தால் அவர் நீண்ட நாட்களாக அழைப்பதில்லை. விரைவில் நலமாகி அழைப்பார் என்று காத்திருந்தேன். இப்போது தொலைபேசி நிரந்தரமாக மௌனித்து விட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது. பொறுமையும் பண்பும் எளிமையும் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் என்ற நகைச்சுவை உணர்வும் நிறைந்த அம்பி இல்லாத வெற்றிடம் மிக விசாலமானது. அதிராத வார்த்தையும் கனிவான சொல்லாடலும் வாஞ்சமிகு தோழமையும் நெஞ்சை விட்டு அகலாதது. அவரது மனைவி, மக்கள், உறவினர் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
எஸ்பி SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.